السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
இக்காலத்தில் உலகில் எல்லா பக்கமும் குழப்பங்கள் பரவியுள்ளன. சில இடங்களில் மார்க்கத்தின் பெயரால் பரவியுள்ளன. சில குழப்பங்கள் சில உலகியல் சக்திகள் தமது பெருமையை நிலைநாட்டுவதற்காக ஏற்படுத்துகின்றன. சில குழப்பங்கள் ஏழை பணக்காரன் பிரச்சினையினால் பரவியுள்ளன. சில குழப்பங்கள் அரசியல் கட்சிகள் ஆட்சிகளை காப்பாற்றுவதற்காக உருவாக்குகின்றன. சில குழப்பங்கள் வீடுகளில் உருவாகின்ற சண்டைகள் பிரச்சினைகள் காரணமாகவும் ஒருவர் மற்றவரின் உரிமையை தராத காரணத்தாலும் குழப்பங்களும் சண்டைகளும் ஏற்படுகின்றன. சில நேரங்களில் பாரம்பரிய பெருமையை நிலைநாட்டுவதற்காக குழப்பம் செய்ய முயற்சி செய்யப்படுகின்றது. சில நேரங்களில் தமது உரிமையை வாங்குவதற்காக தவறான வழிமுறைகளை கையாண்டு குழப்பம் ஏற்படுத்த முயற்சி செய்யப்படுகிறது. சுருக்கமாக, எந்த கோணத்தில் பார்த்தாலும் உலகம் குழப்பம் மற்றும் கிளர்ச்சியால் சூழப்பட்டுள்ளது. அதிலிருந்து ஏழைகளும் பாதுகாப்பாக இல்லை, பணக்காரர்களும் பாதுகாப்பாக இல்லை, முன்னேற்றமடைந்த நாடுகளும் அதிலிருந்து பாதுகாப்பாக இல்லை, அல்லது குறைவான வளர்ச்சி அடைந்த நாடுகளும் அல்லது வளர்ச்சி அடையாத நாடுகளும் பாதுகாப்பாக இல்லை. மனிதன் இந்த நாட்களில் தன்னை பெரும் முன்னேற்றம் அடைந்தவனாக கருதுகின்றான். இது அறிவு மற்றும் சிந்தனை ஒளிமிக்க காலம் என்று அவன் கருதுகின்றான். உண்மையில் இருளில் மூழ்கியுள்ளான். இறைவனை மறந்துவிட்டு உலகை தேடி அதனையே தனது பாதுகாவலனாக கருதி அதனையே தனது ரப் என்று கருதி அழிவின் விளிம்புக்கு போய்கொண்டிருக்கிறான். இன்னும் சொல்வதாயின் மிக அருகில் சென்றுவிட்டான். இந்நிலையில் முஸ்லிம் அல்லாத மக்கள் உலக பொலிவுகளில் சிக்கியிருப்பதை மனிதன் ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் அவர்களின் மார்க்கத்தில் சீர்குலைவு ஏற்பட்டுவிட்டது. அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் வழிகாட்ட அவர்களின் மார்க்கம் திரண்ட மற்றும் முழுமையான ஒரு தீர்வை எடுத்து வைக்கவில்லை. ஆனால் முஸ்லீம்களின் மீது வியப்பு என்னவென்றால், அவர்களிடம் ஒரு திரண்ட முழுமையான வேதம் உள்ளது, அதுவும் அதன் அசல் நிலையில் உள்ளது. பிறகு அல்லாஹ் தனது வாக்குறுதிக்கு ஏற்ப இக்காலத்தில் இமாமை அனுப்பியும் உள்ளான். அறிஞர்கள் தமக்கிடையில் உள்ள முரண்பாட்டின் காரணத்தால் திருக்குர்ஆனின் விளக்க உரையிலும் மார்க்கத்திலும் இந்த குழப்பங்கள் தவறான நிறத்தை உருவாக்கிவிட்டன. அதனை சரியாக்க வேண்டியிருந்தது. மக்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் வார்த்தைகளை கேட்பதற்கு பதில் இந்த முரண்பாடுகளை களைவதன் பக்கம் வருவதற்கு பதில் முஸ்லிம்களில் பெரும்பாலார் மார்க்கத்தின் பெயரால் குழப்பம் ஏற்படுத்தும் மார்க்க அறிஞர்களின் பின்னால் செல்கின்றனர். அவர்களின் பின் சென்று இறைவனால் அனுப்பப்பட்டவரின் வார்த்தைகளை கேட்பதற்கு தயாராக இருப்பதில்லை. அல்லாஹ் தஆலா இந்த குழப்பங்களை தீர்ப்பதற்காகவும் ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்காகவும் இறைவனை அறிந்து கொள்வதற்காகவும் அவரை ஏற்பாடு செய்தான். ஆனால் உலகம் ஏற்க தயாராக இல்லை. இந்த காரணத்தால்தான் உலகம் மிக அதிகமாக குழப்பத்தில் காணப்படுகிறது. அவர்களின் உலக மற்றும் மார்க்க வழிகாட்டிகள் அவர்களை இருளில் தடுமாற விடுகின்றனர். ஒரே நாட்டிலும் நகரத்திலும் வாழ்பவர்கள் ஒருவர் மற்றவரின் இரத்தத்தின் தாகம் உள்ளவர்களாக இருக்கின்றனர். இதிலிருந்து பயனடைந்தவாறு வெளி உலகம், குறிப்பாக முஸ்லிம் அல்லாத சக்திகள் முஸ்லிம் பிரிவுகளுக்குள் சண்டையிட வைக்கவும் தாம் பயன்பெறுவதற்காகவும் அவர்களுக்கு போர் தளவாடங்களை வழங்குகின்றனர், ராணுவ உதவியும் வழங்குகின்றனர். ஆகவே இது பெரும் வேதனைக்குரிய விஷயமாகும். இந்நிலைமை ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாம் அவர்களை ஏற்றவர்களை அவர்களை ஏற்காதவர்களுக்காக துஆ செய்வதன் பக்கம் கவனமூட்டக்கூடிய விஷயமாகும். அத்துடன் இன்னும் தேவையும் உள்ளது. அதேவேளையில் நாம் நமது செயலிலமையையும் ஆன்மீக நிலையையும் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாம் நம்மிடம் பார்க்க விரும்பிய விதத்தில் அமைக்க வேண்டும். அதுவே அந்த தேவையாகும். நமது அமலின் நிலை அன்னார் பார்க்க விரும்பியவாறு இல்லை என்றால் நாமும் கூட குழப்பம் கிளர்ச்சியில் பீடிக்கப்பட்ட மக்களில் அடங்குவோம் என்பது சாத்தியமானதே ஆகும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாம் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் தமது ஜமாத்திற்கு இதன் பக்கம் கவனம் ஓட்டியுள்ளார்கள். உங்களது நிலைமைகள் பையஸ் செய்த பிறகு எவ்வாறு இருக்க வேண்டும், அதற்காக நீங்கள் என்ன வழிமுறையை கையாள வேண்டும், இது தொடர்பாக ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாமுடைய சில மேற்கோள்களை நான் இப்போது எடுத்து வைப்பேன். அன்னார் எதன் பக்கம் கவனம் ஓட்டியுள்ளார்களோ அதனை கவனமாக கேட்க வேண்டும். பல முறை அதனை கேட்டுவிட்டோம், படித்துவிட்டோம் என்று நினைக்க வேண்டாம். படித்தும் கேட்டும் கூட மறந்துவிடுகிறது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாம் எவ்வாறு மீண்டும் மீண்டும் பல்வேறு கோணத்தில் இதனை விளக்கியுள்ளார்கள். வருடக்கணக்கில் தமது சபைகளில் ஜமாத்திற்கு தமது நிலைமைகளை மேம்படுத்துவதற்காக கவனமூட்டிக் கொண்டே இருந்தார்கள். அன்னாருக்கு தமது ஜமாத்தின் மீது எவ்வளவு கவலை இருந்தது என்பதை அது காட்டுகிறது. அவர்கள் ஒருபோதும் இந்த நோக்கத்தை மறந்துவிடக்கூடாது. பையத்திற்கு பிறகு பல வழிகேடுகள் அவர்களிடம் உருவாகிவிடக்கூடாது. அவர்கள் மீண்டும் இருளின் பக்கம் சென்றுவிடக்கூடாது என்ற கவலை இருந்ததை காட்டுகிறது. ஓரிடத்தில் அன்னார் கூறுகின்றார்கள், நமது ஜமாத் இந்த இருள் நிறைந்த காலத்தில் எல்லாபுறமும் இருளும் கவனமின்மையும் வழிகேடும் ஆகிய காற்று வீசும் நிலையில் தக்வாவை கை கொள்ள வேண்டும். உலகில் நிலை என்னவென்றால், அல்லாஹ்வின் கட்டளைக்கு மகத்துவமில்லை, கடமைகள் மற்றும் போதனைகளை அவர்கள் பொருட்படுத்தவில்லை, நமக்கு என்ன உரிமைகள் உள்ளன அதனை எவ்வாறு செலுத்த வேண்டும் என்று புரிவதில்லை, மேலும் அவர்களுக்கு போதிக்கப்பட்டவை பற்றியும் கவனத்தில் கொள்வதில்லை. உலகம் மற்றும் அதன் பணிகளில் அளவுக்கு அதிகமாக மூழ்குதல் காணப்படுகிறது. சிறிதளவு உலக நஷ்டம் ஏற்பட்டாலும் கூட மார்க்கத்தின் பகுதியை விட்டுவிடுகின்றனர், அல்லாஹ்வுடைய உரிமையை விட்டுவிடுகின்றனர். இது அனைத்தையும் நாம் வழக்குகளை போடுபவர்கள் மற்றும் கூட்டாக பணிகளை செய்பவர்களிடம் காண முடிகிறது. பேராசையின் நியத்துடன் ஒருவர் மற்றவரிடம் வருகின்றனர். மன எழுச்சிகளுக்கு எதிரில் மிகவும் பலகீனமாக இருக்கின்றார்கள். சிறிய விஷயம் நடந்தாலும் மன எழுச்சிகள் மிகைத்து விடுகின்றன. இறைவன் பலகீனமாக வைத்திருக்கும் வரை பாவம் செய்யும் தைரியம் வருவதில்லை. பாவம் செய்யாததற்கு காரணம் அவர்கள் பலகீனமாக இருந்ததுதான். சட்டம் பிடித்துவிடக்கூடாது, தண்டனை கிடைத்துவிடக்கூடாது என்ற பயம்தான் காரணம். சிறிதளவு பலகீனம் அகன்று விட்டாலும் பாவம் செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் உடனே அதனை செய்துவிடுகின்றார்கள். தற்போது இக்காலத்தில் எல்லா இடத்திலும் தேடி பாருங்கள், உங்களுக்கு தெரியவரும், உண்மையான தக்வா அகன்றுவிட்டது, உண்மையான ஈமான் முற்றிலும் இல்லை, உண்மையான தக்வாவின் விதை வீணாகிவிடக் கூடாது என்று இறைவன் நாடியதால் பயிர் முற்றிலும் வீணாகி வருவதை கண்டு வேறு விளைச்சலை உருவாக்குகின்றான். ஒரு சந்ததி வீணானால், ஒரு விளைச்சல் வீணாகிவிட்டால் அடுத்த விளைச்சலை உருவாக்குகின்றான். ஒரு தலைமுறை வீணாகிவிட்டால், அழிந்துவிட்டால், ஒரு சமுதாயம் அழிந்துவிட்டால் இன்னொரு சமுதாயத்தை உருவாக்குகின்றான். கூறுகின்றார்கள், அதே குரான் புத்தம் புதியதாக காணப்படுகிறது. இறைவன் கூறியது போன்று, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாமே இந்த குரானை இறக்கினோம், நாமே இதனை பாதுகாப்பவராகவும் இருக்கின்றோம். கூறுகின்றார்கள், நிறைய ஹதீஸ்களும் உள்ளன, இன்னும் நிறைய பர்க்கத்துகள் உள்ளன, ஆனால் உள்ளங்களில் ஈமானும் அமலின் நிலைமையும் காணவில்லை. அல்லாஹ் என்னை அதற்காகவே அனுப்பினான், அவற்றை மீண்டும் உருவாக்குவதற்காக. மைதானம் காலியாக இருப்பதை இறைவன் பார்த்தான். அவனது இறைமை இந்த மைதானம் காலியாக இருப்பதை விரும்பவில்லை. தீமைகள் பரவிவிடுகின்றன. இந்நிலையில் இறைவனது ரோஷம் மற்றும் இறைமையின் விருப்பம்தான் இந்த மைதானத்தை மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை தருபவர்களால் நிரப்ப விரும்பியது. அவர்கள் மார்க்கத்தை தொடர செய்பவர்களாகவும் மார்க்கத்தை பரப்புபவர்களாகவும் இருக்க வேண்டும், மார்க்கத்தின்படி அமல் செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பியது. அன்னார் கூறுகின்றார்கள், இந்த மைதானம் காலியாக இருப்பதை இறைவன் விரும்பவில்லை, அவ்வாறே மக்கள் விலகியிருப்பதையும் அவன் விரும்பவில்லை. எனவே இறைவன் உயிருள்ள மக்களை கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்க நாடியுள்ளான். எனவேதான் தக்வாவின் வாழ்வை வாழ வேண்டும் என்பது நமது பிரச்சாரமாகும். ஆகவே அஹ்மதிகள் சரியான முறையில் பையத் செய்துள்ளார்கள் என்றால் அவர்கள் ஆன்மீகமாக உயிருள்ளவர்களை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அதுவன்றி பயனில்லை. வெறும் வாயளவில் பேசுவதனால் மட்டுமே நாம் ஒரு புதிய சமுதாயமாகிவிடுவோமா? இல்லை. அதற்காகவும் கூட செயல் நிலைமைகளில் மாற்றத்தையும் உண்மையான தக்வாவையும் உருவாக்குவது அவசியமாகும். அப்போதுதான் நாம் இஸ்லாத்தின் உண்மையை புரிந்த புதிய சமுதாயமாவோம். அப்போதுதான் நாம் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுபவர்களாவோம். அப்போதுதான் நாம் பையத்து உறுதிமொழியை நிறைவேற்றுபவர்களாவோம். இஸ்லாத்தின் உண்மை நிலை என்ன, அதனை எப்படி பெறுவது என்று ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள். இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய ஆதிக்கத்தின் கீழ் வருவதற்கு பெயராகும். அதன் சுருக்கம் உண்மையான கட்டுப்படுதல் மற்றும் முழுமையான கட்டுப்படுதல் ஆகும். முஸ்லிம் என்பவர் அவரது எந்தவித எதிர்பார்ப்புகளும் பரிசுகளும் விருப்பமும் இல்லாமல் எல்லா இருப்புகளையும் இறைவன் முன் வைத்து விடுபவராவார். மன் அஸ்லம வஜஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸின், முஸ்லிம் என்பவர் அவரது எல்லா இருப்பையும் இறைவனது திருப்தியை பெறுவதற்காக அர்ப்பணம் செய்பவராவார். கொள்கை மற்றும் செயல் ரீதியாக அவரது அனைத்து நடவடிக்கைகளின் நோக்கமும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காகவே இருக்கும். எல்லா நம்பிக்கையான செயல்களும் அவர்களிடமிருந்து வெளிப்படும். அதுவும் மிகவும் சிரமத்துடன் அல்லது கஷ்டத்துடன் செய்யப்படுவதல்ல, மாறாக நல்ல ரசனையுடன் இனிமையுடன் பெறும் முயற்சி செய்யப்படும். அவர்கள் நன்மைகள் செய்தால், அல்லாஹ்வின் கட்டளையின்படி அமல் செய்தால், அது நம்மீது பெரும் சுமை வந்துவிட்டதே என்ற எண்ணத்தில் அல்ல, மாறாக ஒவ்வொரு நற்செயலையும் செய்யும் போதும் மனிதனுக்கு அதில் ஒரு இன்பம் இருக்க வேண்டும், மன மகிழ்ச்சியுடன் செய்ய வேண்டும். கூறுகின்றார்கள், ஒவ்வொரு கஷ்டத்தையும் நிம்மதியாக்க வேண்டும். கூறுகின்றார்கள், உண்மையான முஸ்லிம் அல்லாஹ்விடம் அன்பு செலுத்துகிறார். என்னை படைத்த அன்பிற்குரிய எஜமானன், அவன் என்னை படைத்தவனும் கருணையாளனும் ஆவான் என்று நம்பி ஏற்றுக்கொண்டவாறு அவனது சன்னிதானத்தில் தலையை வைத்து விடுகின்றார். உண்மையான முஸ்லிம்களிடம், உனக்கு இதனால் எந்த நிம்மதியும் கிடைக்காது என்று கூறினாலும் அவர் ஒருபோதும் இதனை விடமாட்டார். இத்தகையோரே அல்லாஹ்விடம் தன்னலமற்ற அன்பை உருவாக்க விரும்புவர். அவர் செய்வது பிரதி உபகாரம் எதிர்பார்த்தல்ல, நரகின் மீதுள்ள பயத்தால் அல்ல, சொர்க்கத்தை பெறுவதற்காகவும் அல்ல, மாறாக அல்லாஹின் மீது கலப்பற்ற நேசம் தேவை. எதுவும் கிடைக்காவிட்டாலும் அல்லாஹின் மீது அன்பு இருக்க வேண்டும். ஏனென்றால் அவரது இபாதத்துகள், இறைவனுடனான தொடர்புகள், கட்டுப்படுதலின் மாய்தல் அனைத்தும் கூலியை எதிர்பார்த்தல்ல, மாறாக அவர் தனது இருப்பை முற்றிலும் அல்லாஹ்வின் புரிதல், அவன் மீது அன்பு மற்றும் கட்டுப்படுதலுக்காகவே படைக்கப்பட்டதாக கருதுகின்றார். அவருக்கு வேறு எந்த நோக்கமும் லட்சியமும் இருப்பதில்லை. எனவே அவர் இறைவனால் தரப்பட்ட ஆற்றல்களை, தனது உண்மையான வணக்கத்துக்குரியவனின் முகம் தென்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே செலவு செய்கிறார். தன்னலமற்ற முறையில் அல்லாஹ்விடம் தொடர்பு வைப்பீர்கள் என்றால் அல்லாஹ்வின் முகம் தென்படும், சரியான தொடர்பு ஏற்படும். சொர்க்கம் நரகம் அவரது அசல் நோக்கமாக இருப்பதில்லை, மாறாக அல்லாஹ்வின் திருப்தியே நோக்கமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பேரன்பில் தமது நிலை எவ்வாறு உள்ளது என்று விளக்கியவாறு அன்னார் தமது நிலைமையை பற்றி கூறுகின்றார்கள். இறைவன் மீது அன்பு கொண்டால் கடுமையிலும் கடுமையான தண்டனை தரப்படும் என்று கூறினாலும் கூட, நான் சத்தியமிட்டு கூறுகின்றேன், எனது இயல்பு எப்படி இருக்கிறது என்றால் அந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஒரு ரசனையுடன் விருப்பம் கொண்டவாறு சகித்துக் கொள்ள தயாராக உள்ளேன். கடும் துக்கமும் துயரமும் தவிர எதுவும் கிடைக்காது என்று கூறப்பட்டாலும் கூட, இறைவனுக்கு கட்டுப்படுதலில் இருந்து பாதத்தை ஒரு அடி வெளியில் வைப்பது ஆயிரக்கணக்கான அல்லது எண்ணற்ற மரணத்தை, துக்கத்தை, கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டத்தை தரக்கூடியதாகும். ஒரு உண்மையான முஸ்லிம் இறைவனின் கட்டளையை விட்டு வெளியில் செல்வது தனது அழிவுக்கு காரணமானதாக கருதுகிறார். அந்த கட்டுப்படாமைக்காக எவ்வளவுதான் சொகுசுகள் நிம்மதிகளை வாக்களிக்கப்பட்டாலும் சரிதான். கூறுகின்றார்கள், உண்மையான முஸ்லீமாக இருப்பதற்கு இத்தகைய ஒரு இயல்பை பெறுவது அவசியமாகும். அல்லாஹின் மீதுள்ள அன்பு நேசம், எந்த ஒரு நற்கூலி தண்டனை பற்றிய பயம் அல்லது எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. இயல்பின் இயற்கையான நிலையே ஈர்க்கப்பட்டு செய்யும்போதுதான் அதுவே அவருக்கு ஒரு சொர்க்கத்தை உருவாக்கி தந்துவிடுகிறது. உண்மையான சொர்க்கம் அதுவேயாகும். எந்த ஒரு மனிதனும் இந்த வழியை பின்பற்றாமல் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. எனவே நான் என்னிடம் தொடர்பு வைத்துள்ள உங்களிடம் இந்த வழியில் நுழையுமாறு போதிக்கின்றேன். ஏனென்றால் சொர்க்கத்தின் உண்மையான வழி இதுவாகும். எனவே நமக்கு அல்லாஹ்வுடன் தொடர்பு மற்றும் அன்பு பற்றி ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நம்மீது இவ்வாறு எதிர்பார்ப்பு வைத்துள்ளார்கள். ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு தெளிவுபடுத்தியுள்ளார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்படுதல், அவனது திருப்தியை பெறுதல் என்பது எளிய பணி அல்ல. ஆனால் இது எத்தகைய விஷயம் என்றால், இதற்காக முழுமையான முயற்சி தேவை. அப்போதுதான் குறையிலிருந்து வெளியேறும் நோக்கமும் நிறைவேறும். எனவே அன்னார் தாமே அந்த கேள்வியை எழுப்பி, அதாவது கட்டுப்படுதல் என்பது எளிய பணியா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார்கள். பிறகு கூறுகின்றார்கள், எவர் முழுமையாக கட்டுப்படவில்லையோ அவர் இந்த இயக்கத்திற்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துகின்றார். கட்டளைகள் ஒரே மாதிரியானவை அல்ல, நிறைய கட்டளைகள் உள்ளன. சொர்க்கத்திற்கு பல வாசல்கள் உள்ளன. ஒருவர் ஒரு வாசல் வழியாக நுழைகிறார், இன்னொருவர் இன்னொரு வாசல் வழியாக நுழைகிறார். அதேபோன்று நரகத்திற்கும் பல வழிகள் உள்ளன. நீங்கள் அதன் ஒரு வாசலை மூடிவிட்டு இன்னொரு வாசலை திறந்து வைக்காதீர்கள். பிறகு கூறுகின்றார்கள், நினைவில் கொள்ளுங்கள், உண்மை நிலையை தன்னிடம் உருவாக்காமல் வெறுமே பெயரை எழுத வைப்பதனால் ஒருவர் ஜமாத்தில் இணைந்துவிட இயலாது. கூறுகின்றார்கள், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள், உரிமைகளை பறிக்காதீர்கள், இறை வழியில் பைத்தியக்காரரை போன்று ஆகிவிடுங்கள். இறைவன் உங்கள் மீது அருள் புரிவதற்காக அவனுக்கு வழியில் எதுவும் இல்லை. அல்லாஹ்வின் அருளை பெறுவதற்காக முழுமையான ஈமான் கொள்ளுதல், அமல் செய்தல் அவசியமாகும். செயல் உதாரணமாவது இனிப்பை உண்ணாமல் இனிப்பு என்று நாவால் கூறுவதனால் நாக்கு இனிக்கப் போவதில்லை. அதுபோன்று அல்லாஹ்வின் மீது அன்பு மற்றும் ஏகத்துவம் என்று வாயளவில் ஒப்புக்கொள்வதனால் செயல் பங்கு இல்லாமல் எந்த பயனும் விளையாது. அமலின் பங்கு நிரூபணமாவதற்கு உலகில் சுமையை இறக்கிவிட்டு மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். அன்னார் கூறுகிறார்கள், நமது ஜமாத்து இறைவனை மகிழ்ச்சிப்படுத்த விரும்பினால் மார்க்கத்திற்கு முன்னுரிமை தரட்டும். மார்க்கம் உங்களுக்கு முன்னுரிமை பெற்றதாக இருக்க வேண்டும். அன்னார் எச்சரிக்கின்றார்கள், உங்களுக்குள் பற்று விசுவாசம் இல்லை என்றால் நீங்கள் பொய்யர்கள். அத்தகைய நிலையில் எதிரிகளுக்கு முன் பற்று விசுவாசமற்றவர்கள்தான் அழிந்து போவார்கள். கூறினார்கள், அல்லாஹ் ஏமாறமாட்டான், அவனை ஏமாற்றவும் முடியாது. எனவே நீங்கள் உண்மையான களப்பற்ற தன்மை மற்றும் உண்மையை உருவாக்குங்கள். மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமையை தருவது குறித்து விளக்கியவாறு கூறினார்கள், எவ்வாறு இதனை நீங்கள் பெறுவீர்கள், சஹாபாக்கள் எவ்வாறு அதற்கு முன்னுரிமை தந்தார்கள், நீங்கள் எவ்வாறு அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று விளக்கியவாறு கூறுகின்றார்கள். பாருங்கள், இருவகை மக்கள் உள்ளனர். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு உலகியல் பணிகளில் மூழ்கிவிடுகின்றனர். ஷைத்தான் அவர்கள் தலையின் மீது சவாரி செய்கின்றான். நான் கூறுவதன் பொருள், வியாபாரம் செய்வது தடுக்கப்பட்டது என்பதல்ல. சஹாபா வியாபாரம் செய்தனர், ஆனால் அவர்கள் மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை தந்தனர். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றனர். இஸ்லாம் பற்றிய அறிவை நிச்சய உறுதியால் உள்ளம் நிறைந்துவிடும் அளவுக்கு பெற்றனர். அதனால்தான் எந்த ஒரு மைதானத்திலும் ஷைத்தானிடம் தோற்கவில்லை. ஷைத்தான் அவர்களை தாக்க முடியவில்லை. ஷைத்தான் அவர்களிடம் ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை. உலகியல் வேலைகளும் செய்தனர், ஆனால் அல்லாஹ்வை எப்போதும் நினைவில் கொண்டனர். எந்த ஒரு விஷயமும் அவர்களை உண்மையை வெளிப்படுத்துவதிலிருந்து தடுக்க முடியவில்லை. அன்னார் கூறுகின்றார்கள், நான் கூறுவதன் பொருள் இதுதான். முற்றிலும் உலகின் அடியார்களாக ஆகிவிடுபவர்கள், உலகை வணங்குபவர்கள் மீது ஷைத்தான் தனது ஆதிக்கத்தை செலுத்துகின்றான். எவர்கள் மார்க்கத்தின் மீது கவலை கொண்டவர்களாக இருப்பார்களோ அவர்கள் ஹிஸ்புல்லா, அல்லாஹ்வின் கூட்டம் என்று அழைக்கப்படுகின்றனர். அவர்கள் ஷைத்தான் மீது வெற்றி பெறுகின்றனர். வியாபாரத்தால் பொருள் வளர்வது போன்று மார்க்கத்தின் வெற்றியை விரும்புவதையும் ஒரு வியாபாரம் என்று கூறியுள்ளார்கள். இந்த வகையில் கூறுகின்றார்கள், ஹல் அதுல்லுக்குமலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் அசாபின் அலி, உங்களை துன்பகரமான தண்டனையிலிருந்து காப்பாற்றும் ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு கூறட்டுமா? எல்லாவற்றிலும் உயர்ந்த வியாபாரம் மார்க்கத்திற்காக செய்வதாகும். அது துன்பகரமான தண்டனையிலிருந்து காப்பாற்றுகிறது. நானும் இறைவனின் அதே வார்த்தையில் உங்களிடம் கூறுகின்றேன், ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் மின் அசாபின் அலி, மார்க்கத்தின் மேம்பாடு மற்றும் விருப்பத்தில் குறைவுபடுத்தாதவர்கள் மீது நான் நம்பிக்கை வைக்கின்றேன். எவர்கள் அந்த விருப்பத்தில் குறைபாடு கொண்டிருப்பார்களோ அவர்களை ஷைத்தான் பிடித்துவிடக்கூடாது என்று அஞ்சுகிறேன். எவர்களிடம் நிரந்தரமான ஈடுபாடு இல்லையோ அவர்கள் உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை தர முடியாது. பிறகு சோம்பல் வருகிறது. பிறகு படிப்படியாக மனிதன் ஷைத்தானின் பிடியில் வந்துவிடுகின்றான். எனவே ஒருபோதும் சோம்பல் கூடாது. புரியாத ஒவ்வொரு காரியத்தையும் கேட்க வேண்டும், அதன் மூலம் அதன் ஞானங்களை தெரிந்து கொள்வதற்காக. கேட்பது தடுக்கப்பட்டதல்ல, மறுப்பதை விட கேட்பது நல்லது. ஒருவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்நியராக இருக்கிறார் எனில் நீதியின் விளைவு என்னவென்றால் அவர் கேட்க வேண்டும். செயல் மேம்பாட்டிற்காக அவர் அறிவை பெற வேண்டியது அவசியம், கேள்வி கேட்பது அவசியம். எவர் அறிவு மேம்பட வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவர் திருக்குர்ஆனை ஆழ்ந்து படிக்க வேண்டியதும் அவசியமாகும். புரியாவிட்டால் கேட்க வேண்டும். சில ஞானங்களை விளங்க முடியாவிட்டால் மற்றவரிடம் கேட்டு பயன்பெற வேண்டும். கூறுகின்றார்கள், திருக்குர்ஆன் ஒரு மார்க்க கடல் ஆகும். அதற்குள் நிறைய அரிதான முத்துக்கள் கிடக்கின்றன. ஒரு சந்தர்ப்பத்தில் அன்னார் ஜமாத்திற்கு தக்வாவின் முக்கியத்துவம் குறித்து கவனம் ஊட்டியவாறு கூறினார்கள், நாம் நியமிக்கப்பட்டதன் நோக்கம் தக்வாவின் மைதானம் வெறுமையாக உள்ளது. தக்வா வேண்டும் என்பதுதான். ஆயுதம் ஏந்த வேண்டியதில்லை. மக்களின் தலையை கொய்ய வேண்டாம். தற்கால தீவிரவாத குழுக்கள் இஸ்லாத்தின் பெயரால் செய்வது போன்று. மாறாக மார்க்கத்தை பரப்ப வேண்டும், மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும், மார்க்க பயிற்சி தர வேண்டும். அதற்காக முதலில் உங்களுக்குள் தக்வாவை உருவாக்குங்கள். தக்வா இருந்தால் பிறகு எல்லா பணிகளும் மெதுமெதுவாக ஆரம்பமாகிவிடும். கோரினார்கள், ஆயுதம் ஏந்த வேண்டியதில்லை, அது ஹராம் ஆகும். நீங்கள் தக்வாவை கைக்கொள்வீர்கள் என்றால் முழு உலகம் உங்களிடம் இருக்கும். எனவே தக்வாவை உருவாக்குங்கள். எவர்கள் மது அருந்துகிறார்களோ அல்லது எவர்களுடைய மார்க்கத்தில் மது அருந்துவது அதிக நடைமுறையில் உள்ளதோ அவர்களுக்கு தக்வாவுடன் எந்த தொடர்பும் இருக்க முடியாது. அவர்கள் நன்மையுடன் யுத்தம் செய்கிறார்கள். ஆகவே அல்லாஹ் நமது ஜமாஅத்திற்கு அத்தகைய ஒரு நற்பேற்றை தருவானாக, அவர்களுக்கு வாய்ப்பளிப்பானாக. அவர்கள் தீமைகளுடன் போரிடுவார்களாக. இறையச்சம் தூய்மை என்ற மைதானத்தில் முன்னேறுவார்களாக. அதுவே பெரும் வெற்றியாகும். அதனை விட பெரும் பொருள் வேறு எதுவும் கிடைக்கப் போவதில்லை. வாளால் யுத்தம் செய்ய வேண்டியதில்லை. முதலில் தக்வாவை பெறுவதற்காக உங்கள் நஃப்ஸுகளுடன் யுத்தம் செய்யுங்கள். பிறகு மனிதன் மற்றவர்களுக்கு இந்த தூதை எடுத்து சொல்ல முடியும். அதனால் மற்றவர் கோபம் கொள்ளாமல் இருப்பார்கள். இப்போது உலகில் உள்ள எல்லா மார்க்கங்களையும் பாருங்கள். அங்கு அசல் நோக்கமாகிய தக்வா இறையச்சம் மறைந்துவிட்டது. உலகியல் வனப்புகள் இறைவனாக்கப்பட்டுள்ளன. உண்மையான இறைவன் மறைந்துள்ளான். உண்மையான இறைவன் இழிவுபடுத்தப்படுகின்றான். இறைவன் நாடினால் நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். உலகிற்கு ஞானம் கிடைக்க வேண்டும். எவர்கள் உலகினை இறைவனாக்கியுள்ளார்களோ அவர்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக முடியாது. ஆகவே ஒவ்வொருவரும் தம்மை ஆய்வு செய்ய வேண்டும். இறைவனின் உரிமையை செலுத்துவதற்கு பதில் உலகில் நோக்கங்களை பெறுவதற்கு மட்டும் நாம் முயலவில்லையே. நமது நோக்கம் உலகில் நோக்கங்களை பெறுவதற்காக மட்டுமே இல்லையே. இறைவனது உரிமையை செலுத்த வேண்டும் எனில் பிறகு மார்க்கத்திற்கு முன்னுரிமை தர வேண்டும். பிறகு உலகில் நோக்கங்களை புறந்தள்ள வேண்டும். நாம் இதனை பார்க்க வேண்டும். நாம் மார்க்கத்திற்கு முன்னுரிமை தருகின்றோமா அல்லது நமது மார்க்கத்தின் மீது உலகம் மிகைத்துள்ளதா? நாம் தக்வாவின் மீது முன்னேறுகின்றோமா அல்லது தக்வா குறைகிறதா என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நமது ஆன்மீகத்தை மேம்படுத்தி இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்துவதுடன் நமது மார்க்க அறிவை அதிகமாக்குவதற்காகவும் அதிகம் கவனம் ஊட்டியவாறு ஓரிடத்தில் அன்னார் போதனை செய்கின்றார்கள். முர்ஷித் மற்றும் முரீது இருவருக்கும் இடையில் உள்ள தொடர்பு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையில் உள்ள தொடர்பு போன்றதாகும். மாணவர் ஆசிரியரிடமிருந்து பயனடைவது போன்று முரீது முர்ஷிதிடமிருந்து பயனடைகின்றார். மாணவர் ஆசிரியருடன் தொடர்பு வைத்து தமது கல்வியில் மேம்படாமல் பயன்பெற முடியாது. அதுபோன்றுதான் முரீதுடைய நிலையுமாகும். ஒரு ஆசிரியரிடம் ஒரு மாணவர் தொடர்பு வைத்துள்ளார். அவர் அறிவை பெறவில்லை. அவர் சொல்வதன்படி செய்யவில்லை எனில் பயன்பெற முடியாது. அதுபோன்றுதான் முரீது மற்றும் முர்ஷிதுடைய தொடர்புமாகும். நீங்கள் அவர் கூறியபடி அமல் செய்யாமல் எனக்கு தொடர்பு இருக்கிறது என்று கூறுவதனால் மட்டுமே பயன்பெற முடியாது. அன்னார் கூறுகின்றார்கள், இந்த இயக்கத்துடன் நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தி உங்கள் அறிவையும் ஞானத்தையும் அதிகரிக்க வேண்டும். ஒரு மாணவர் உண்மையை தேடுபவர் ஒரு நிலையை எய்தி அங்கேயே நின்றுவிடக்கூடாது. அதனால் ஷைத்தான் அவரை வேறுபுறம் எடுத்துச் சென்று விடுகின்றான். தண்ணீர் தேங்கிவிட்டால் அது துர்நாற்றம் ஏற்படுத்துவது போன்று ஒரு மோமின் தனது முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்யாவிட்டால் பிறகு அவர் வீழ்ந்து விடுகிறார். சரியாக மோமின் முன்னேற்றத்தின் பக்கம் அடியெடுத்து வைக்க வேண்டும். ஓரிடத்தில் நின்றார் எனில் நிற்க மாட்டார், வீழ்ந்து விடுவார். எனவே நற்பேருடையவரின் கடமை அவர் மார்க்கத்தை தேடுவதில் ஈடுபட்டிருக்க வேண்டும். நம்முடைய நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட முழுமை பெற்ற மனிதர் எவரும் உலகில் வாழவில்லை. ஆனால் அவர்களுக்கும் கூட ரப்பி ஜிதினி இல்மா என்ற துவா கற்றுத்தரப்பட்டது. பிறகு வேறு எவர் தமது அறிவு ஞானத்தில் முழுமையான நம்பிக்கை கொண்டு உட்கார முடியும்? வருங்காலத்தில் முன்னேற வேண்டிய தேவையில்லை என்று எவர் நினைக்க முடியும்? மனிதன் எந்த அளவுக்கு அறிவில் முன்னேறுவானோ அந்த அளவுக்கு அவருக்கு விடை தேவைப்படும் விஷயங்கள் நிறைய இருக்கின்றன என்ற அறிவு ஏற்படும். ஆரம்ப நிலையில் உள்ள சிலர் அக்லிதஸின் வரையறைகளை வீணாக கருதுகின்ற சிறுவர்களைப் போன்று வீணானதாக கருதுகின்றனர். ஆனால் அதுவே அவருக்கு பின்னால் உண்மையான விஷயங்களாக புரிய வரும். எனவே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தமது தகுதியை உயர்த்துவதுடன் தமது அறிவை அதிகமாக்குவதற்கான முயற்சியையும் முழுமைப்படுத்த வேண்டும். நீங்கள் நிறைய வீணான காரியங்களை விட்டுவிட்டு இந்த இயக்கத்தை ஒப்புக்கொண்டுள்ளீர்கள். அது பற்றி நீங்கள் முழுமையான அகப்பார்வையும் பெறவில்லை என்றால் பிறகு என்ன பயன்? பைய செய்துவிட்டேன், அகமதியாகிவிட்டேன், அல்லது பிறப்பு அகமதியாக இருக்கிறேன் என்று கூறிவிட்டு சுயமே அறிவை பெறவில்லை என்றால், மார்க் அறிவை அதிகமாக்கவில்லை என்றால் நீங்கள் பிறப்பு அகமதியாக இருப்பதிலும் பயன் தராது, பைய செய்ததும் பயன் தராது. கூறுகின்றார்கள், இல்மை அதிகமாக்காமல் அறிவை அதிகமாக்காமல் உங்கள் நிச்சய உறுதியில் என்ன சக்தி உருவாகும்? சின்ன சின்ன விஷயங்களில் சந்தேகம் உருவாகும், பிறகு நிலை தடுமாறும் அபாயமும் உள்ளது. நிறைய மக்கள் பின்தங்கிவிடுகின்றார்கள், ஆட்சேபிக்கின்றார்கள், அல்லது சிலர் தமது உறவினர்கள் அகமதி என்று கூறி அதனால் அகமதியாக இருக்கின்றார்கள் எனில் அவர்களுக்கும் எந்த பயனும் இல்லை. அறிவை அதிகரிக்கும் அளவுக்குதான் சந்தேகங்கள் அகல முடியும், பிறகு ஷைத்தான் தடுமாற வைக்க முடியாது. திருக்குர்ஆனை சிந்தித்து படிக்குமாறு ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் முதலில் வற்புறுத்தி இருந்தார்கள். அதேபோன்று அன்னாரின் நூல்களை படிப்பதற்கும் மார்க் அறிவை அதிகமாக்கவும் கூட நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதுபோன்று கிலாபத்துடன் தொடர்பை ஏற்படுத்துவதும் அதற்காக முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் அதற்காக எம்டிஏவின் அருளை வழங்கியுள்ளான், அதன் மூலம் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். காலத்தின் ஹலீஃபாவின் எல்லா நிகழ்ச்சிகளில் இருந்தும் பயனடைய வேண்டும். எவர்கள் இந்த தொடர்பை குறிப்பான கவனத்துடன் வைத்திருக்கின்றார்களோ, எம்டிஏவை கவனத்துடன் கேட்கின்றார்களோ பார்க்கின்றார்களோ, அவர்களிடம் இருந்து கடிதங்கள் வருகின்றன. அவர்களுடைய ஈமான் மற்றும் நிச்சய உறுதியில் இந்த தொடர்பின் காரணத்தினால் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். எனவே இது மிக பெரிய வழியாகும். இதிலிருந்து ஒவ்வொரு அகமதியும் பயனடைய வேண்டும். ஒவ்வொருவரும் தமக்குள் அன்பு நேசத்தை ஏற்படுத்தவும், பிறரது கஷ்டங்களை உணரவும், ஒருவர் மற்றவரின் உரிமையை தருவதற்கு கவனம் ஊட்டியவாறும் அன்னார் கூறுகின்றார்கள். அசல் விஷயம் என்னவென்றால், உட்புறத்தை பொறுத்த மட்டில் எல்லோரும் ஒரே போன்றிருப்பதில்லை. எல்லா விதைகளிலிருந்தும் கோதுமை வெளிப்படுகிறதா? பூமியில் விதைக்கப்பட்ட எல்லா விதைகளும் கோதுமையை வெளிப்படுத்துவதில்லை. சில தானியங்கள் வீணாகிவிடுகின்றன, சிலவற்றை பறவைகள் தின்றுவிடுகின்றன, இன்னும் சில சரியான பழங்களை தருவதில்லை. சுருக்கமாக, சில விதைகள் நன்றாக இருக்கின்றன, வளர தகுதியாக இருக்கின்றன, அவற்றை எவரும் அளிக்க முடியாது. இறைவனுக்காக ஒரு ஜமாத்து தயாராகும் போது அதுவும் கூட ஒரு வயலை போன்றது. எனவே இந்த விதியின்படிதான் அதன் முன்னேற்றமும் ஏற்படுகிறது. ஒருவர் பலகீனமாக இருக்கிறார், ஒருவருக்கு மார்க்க அறிவு அதிகமாக இருக்கிறது. ஒருவர் ஒரு வகையில் சிறந்தவர், ஒருவர் இன்னொரு வகையில் நல்லவர். அவர்கள் தத்தமது திறமைக்கு ஏற்ப இருக்கின்றனர். எனவே பலகீனமானவர்களையும் உடன் எடுத்து செல்ல வேண்டியது மேம்பட்ட நிலையில் இருப்பவர்களின் பணியாகும். கூறுகின்றார்கள், எனவே பலகீனமான சகோதரருக்கு உதவி செய்வது நமது வழக்கமாக கொள்ள வேண்டும். அவர்களுக்கு சக்தியை வழங்க வேண்டும். இரு நண்பர்கள் உள்ளனர். ஒருவருக்கு நீந்த தெரியும், ஒருவருக்கு நீந்த தெரியாது. பிறகு முதலாமவர் மற்றவரை மூழ்காமல் காப்பாற்ற வேண்டுமா, மூழ்க விட வேண்டுமா? அவ்வாறு செய்வது எப்படி பொருத்தமான செயலாக இருக்க முடியும்? அவரை மூழ்குவதிலிருந்து காப்பாற்றுவது அவருடைய கடமையாகும். எனவேதான் திருக்குறான் கூறுகிறது, தாவனும் அல்லல் பிரி தக்வா, நன்மை மற்றும் தக்வாவில் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். கூறுகின்றார்கள், பலகீனமான சகோதரரின் சுமையை தூக்குங்கள். அவரது செயல் ஈமான் மற்றும் பொருளாதார பலகீனங்களில் அவருடன் இருங்கள். செயல் பலகீனம் இருந்தால் அவருக்கு உதவி செய்யுங்கள். அவரை போன்று செயல் பலகீனம் காட்ட வேண்டுமா? அவருக்கு உதவி செய்வதென்றால் எப்படி? இல்லை, அதனை அகற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஈமானில் பலகீனம் இருந்தால், உங்கள் ஈமான் உறுதியாக இருந்தால் அவரது ஈமானை காப்பாற்ற முயற்சி செய்ய வேண்டும். பொருளாதார பலகீனம் இருந்தால், உங்களால் பொருளாதார உதவி செய்ய முடிந்தால் செய்ய வேண்டும், அல்லது ஜமாத் அமைப்பிடம் கூறுங்கள். என்றளவு ஜமாத் அமைப்பு அவருக்கு உதவி செய்யும். உடல் ரீதியான பலகீனத்துக்கும் கூட சிகிச்சை செய்யுங்கள். வெளிப்படையான உடலியல் பலகீனம் இருந்தால் அவரது நோயின் வேளையில் சிகிச்சை செய்யுங்கள். சக்தி உள்ளவர்கள் பலகீனமானவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் ஒரு ஜமாத் ஜமாத்தாக இருக்க முடியாது. அதற்கு ஒரே நிலைதான், அதாவது அவரது பலகீனத்தை மறைக்க வேண்டும். மற்றவரின் பலகீனத்தை கூறுவதற்கு பதில் மறைக்க முயற்சிக்க வேண்டும். சஹாபாக்கு இந்த போதனை தான் தரப்பட்டது. புதிய முஸ்லீம்கள் பலகீனத்தை பார்க்கும்பொழுது நீங்கள் சிடுசிடுக்காதீர்கள், நீங்களும் அவ்வாறே பலகீனமாக இருந்தீர்கள். ஒவ்வொரு பெரியவரும் சிறியவருக்கு சேவகம் செய்ய வேண்டும், அன்பு மற்றும் நேசத்துடன் பழக வேண்டும். பாருங்கள், ஒருவர் மற்றவரை தின்று கொண்டிருந்தால் அது ஒரு ஜமாத்தாக இருக்க முடியாது. நான்கு பேர் கூடியிருந்து கொண்டு தமது ஏழை சகோதரரை பற்றி புறம் பேசுதல் கூடாது. ஒருவர் மற்றவரை சாப்பிட முடியாது, சாப்பிடுவது என்றால் இதுதான். அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் மற்றவரை பற்றி புறம் பேசினீர்கள், குறை சொன்னீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் இறந்த சகோதரரின் மாமிசத்தை சாப்பிடுகிறீர்கள். ஒருவரின் தீமைகளை பார்க்காதீர்கள், மாறாக நல்லவற்றை பாருங்கள். கூறுகின்றார்கள், ஒருவர் மற்றவரை தின்று கொண்டிருந்தால் ஒரு ஜமாத்து ஜமாத்தாக இருக்க முடியாது. நான்கு பேர் கூடியிருந்து தமது ஏழை சகோதரரை பற்றி புறம் பேசுவது, அவரது குறைகளை பேச தொடங்குவது, பலகீனமானவர்கள் மற்றும் ஏழைகளை இழிவுபடுத்துவது, இழிவு கண்கொண்டு பார்ப்பது ஒருபோதும் கூடாது. கூட்டத்தில் ஒரு சக்தி உருவாக வேண்டுமென்றால் ஒற்றுமை உருவாக வேண்டும். அதனால் அன்பு உருவாகிறது, பர்க்கத்துகள் உருவாகின்றன. நான் பார்க்கின்றேன், சின்ன சின்ன விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்றன. அதன் விளைவாக நமது சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து கொண்டிருக்கிற நமது எதிரிகள் நமது சாதாரண விஷயங்களை கூட பத்திரிகைகளில் பெரிதாக ஆக்கி வெளியிட்டு விடுகின்றார்கள். கூறுகின்றார்கள், பிறகு அதனை கொண்டு படைப்பிடங்களை வழிகெடுக்கின்றனர். மக்களிடம் கூறுகின்றனர், பாருங்கள் இவர்களிடம் என்னென்ன குறைகள் உள்ளன. பொதுமக்கள் ஆய்வு செய்வதில்லை, அதனால் வழி தவறுகின்றனர். கூறுகின்றார்கள், உட்புறமான பலகீனங்கள் இல்லை என்றால் இத்தகைய கருத்துக்களை வெளியிடுவதற்கு எப்படி துணிச்சல் வரும்? அத்தகைய செய்திகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்ற முடியுமா? நல்லொழுக்க ஆற்றல் ஏன் பரந்ததாக்கப்படவில்லை? அது எப்போது நடக்கும்? கரிசனம், அன்பு, பற்று, கண்ணியம் இவை பொதுவானதாக ஆகும்போதுதான் எல்லா வழக்கங்களின் மீதும் கருணை மற்றும் திரையிடுதலுக்கு முன்னுரிமை தரும்போதுதான் அது நடக்கும். ஒருவரின் தவறுகளை பார்த்தால் திரையிட வேண்டும். ஒருவரின் பலகீனத்தை வெளியிடும் வியத்தகு வழக்கம் உருவாகிவிட்டது. கணவன் மனைவி கூட ஒருவர் மற்றவரின் தவறை வெளியே கொண்டு வந்து விடுகின்றார்கள், அதனை ரெக்கார்டிங் செய்கிறார்கள். சின்ன சின்ன காரியங்களுக்காக உள்ளம் வேதனைப்படவும் கஷ்டப்படவும் கூடிய வகையில் அத்தகைய கடுமையான பிடியை பிடிக்கக்கூடாது. பிறகு சகோதரத்துவம் மற்றும் அனுதாபம் தொடர்பாக கூறினார்கள், நமது ஜமாத் ஒருவர் மற்றவர் மீது உண்மையான அனுதாபம் காட்டாத வரை பசுமை தோன்றாது. வளரவும் மலரவும் வேண்டுமென்றால் ஒருவருக்கொருவர் உண்மையான அனுதாபம் காட்ட வேண்டும். முழுமையான சக்தி தரப்பட்டவர் பலகீனமானவர் மீது அன்பு செலுத்த வேண்டும் கூறினார்கள். நான் கேள்விப்படுகிறேன், ஒருவரின் தவறை பார்த்து அவருடன் நற்குணத்துடன் நடந்து கொள்ளாமல் வெறுப்புடன் நடந்து கொள்கின்றீர்கள் என்றால், அவருக்காக துவா செய்யாமல் அவர் மீது அன்பு காட்டாமல் நல்லொழுக்கத்துடன் அவருக்கு புரிய வைக்காமல் அவர் மீது காழ்ப்புணர்ச்சியை காட்டுகிறீர்கள் என்றால், மன்னித்து அனுதாபம் காட்டாமல் இருந்தால் பிறகு வழிதவறி வழிதவறி முடிவே தீயதாக போய்விடுகிறது. இறைவனுக்கு இது ஏற்புடையதில்லை. ஒருவர் மற்றவருக்கு அனுதாபம் காட்டும் போதுதான் ஜமாத்து ஜமாத்தாக முடியும். திரையிட வேண்டும். இந்த நிலை உருவாகும் போது எல்லோரும் ஒரே இருப்பாகி ஒருவர் மற்றவரை தமது சொந்த சகோதரரை விட மேலாக கருதுகின்றார். தமது மகனிடம் ஒரு தவறை கண்டால் அது மறைக்கப்படுகிறது, தனியாக அவருக்கு புரிய வைக்கப்படுகிறது. எவரும் அதனை பிரசுரிக்க விரும்புவதில்லை. தமது மகனிடம் ஒரு பலகீனத்தை பார்த்தால் அவருக்கு புரிய வைக்கிறார். உலகில் அத்தவறை பரப்புவதில்லை. நெருங்கிய உறவினரின் தவறு என்றால் திரையிடப்படுகிறது, பரப்புவதில்லை. கூறுகின்றார்கள், இறைவன் உங்களுக்கு சகோதரன் ஆக்கியுள்ளான், பிறகு சகோதரரின் உரிமை இதுவா? இங்கு சகோதரன் என்பது நெருங்கிய உறவினர்கள், உலகியல் சகோதரர்கள் சகோதரத்துவத்தை விடுவதில்லை. அவர்கள் தமது உறவினர்களின் உதாரணத்தை கூறுகின்றார்கள். நான் மிர்சா நிசாமுத்தீன் போன்றவர்களை பார்க்கிறேன். மிர்சா நிசாமுத்தீன் அன்னாரது உறவினராக இருந்தார், எதிரியாகவும் இருந்தார், மார்க்கத்தை விட்டு விலகியும் இருந்தார், தீயவராகவும் இருந்தார். ஏதாவது விவகாரம் என்றால் அவர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்து கொள்வர். ஏழ்மை ஒருவரம் இருந்தாலும் சில வேளையில் மனிதன் விலங்குகள் குரங்குகள் நாய்களிடமிருந்து கற்றுக்கொள்கின்றான். உட்புற பிரிவினைகளை ஏற்படுத்துவது வாழ்த்துக்குரியதல்ல. சஹாபாக்களுக்கு கூட அல்லா தாலா அதன் வெகுமதிகளையும் நியமத்துகளையும் நினைவுபடுத்துகின்றான். நீங்கள் தங்கத்தின் மலைகளை செலவு செய்தாலும் கூட இந்த சகோதரத்துவத்தை பெற முடியாது. அத்தகைய சகோதரத்துவம் உங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் கிடைத்துள்ளது என்று கூறுகின்றான். இவ்வாறுதான் அல்லா தலா தற்போது இந்த இயக்கத்தை உருவாக்கியுள்ளான். அதுபோன்ற ஒரு சக்தியை எங்கும் உருவாக்குகின்றான். கூறுகின்றார்கள், இறைவனிடம் நான் பெரும் நம்பிக்கை வைத்துள்ளேன். அவன் என்னிடம் வாக்குறுதி தந்துள்ளான், ஜாயிலுல்லதீன தபவு கஃபோக்கல்லதீன கஃபரு இலா யௌமில் கியாமா. எவர்கள் உம்மை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை உம்மை மறுப்பவர்களை விட்டும் கியாமத் வரை நான் மேலோங்க செய்வேன். கூறுகின்றார்கள், நான் நிச்சயமாக அறிகின்றேன், அல்லாஹ் ஒரு ஜமாத்தை உருவாக்குவான், அது கியாமத் வரை மேலோங்கியிருக்கும். ஆனால் இந்த நாட்கள் சோதனையின் நாட்களாகும், பலகீனத்தின் காலமாகும். குறிப்பாக தற்போது பாகிஸ்தானில் அகமதிகள் இதன் மீது கவனம் செலுத்த வேண்டும். அவர்களின் நிலைமை பலகீனமாக உள்ளது. அரசும் கூட அவர்களுக்கு எதிராக உள்ளது. முன்னரை விட அதிகமாக அவர்கள் செயல்படுகின்றார்கள். குறிப்பாக இந்த நாட்களில் குறிப்பாக தம்மிடம் மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். கூறுகின்றார்கள், பலகீனமான நாட்களில் ஒவ்வொருவருக்கும் சந்தர்ப்பம் தருகின்றான். அவர்கள் தம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். தமது நிலைமைகளில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். பாருங்கள், ஒருவர் மற்றவரை பற்றி புகார் கூறுவது உள்ளம் வேதனைப்பட வைப்பது, கடும் சொல்லால் மற்றவரின் உள்ளத்தை நோக செய்வது, பலகீனமானவர்களை ஏளனமாக கருதுதல் ஆகியவை பாவமாகும். உங்களுக்கு இடையில் ஒரு புதிய உறவுமுறை சகோதரத்துவம் உருவாகியுள்ளது. பழைய தொடர்புகள் போய்விட்டன. அல்லாஹ் புதிய சமுதாயத்தை உருவாக்கியுள்ளான். அதில் பணக்காரன், ஏழை, குழந்தைகள், வாலிபர்கள், வயோதிகர்கள் எல்லாரும் உள்ளனர். எனவே ஏழைகள் தமது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். செல்வந்தர்களின் கடமை அவர்கள் தமது ஏழைகளின் மீது உதவி செய்ய வேண்டும். அவர்களை ஃபக்கீர்கள் மற்றும் தாழ்ந்தவர்கள் என்று கருதக்கூடாது. எனவே அவர்களும் சகோதரர்களாவர். தந்தைகள் வேறு வேறாக இருப்பினும் எல்லோருக்கும் ஆன்மீக தந்தை ஒருவர்தான். நீங்கள் ஒரே மரத்தின் கிளைகளாக இருக்கின்றீர்கள். அன்னார் நமது சீர்திருத்தத்திற்காக கிறிஸ்திய நூஹ் என்ற நூலை, அதாவது நூஹின் கப்பல் என்ற நூலை படிக்குமாறு கூறியுள்ளார்கள். அதனை மீண்டும் மீண்டும் படிக்குமாறு கூறியுள்ளார்கள். கூறுகின்றார்கள், நான் மீண்டும் மீண்டும் எனது ஜமாத்திற்கு கூறியுள்ளேன், நீங்கள் என்னிடம் பயத் செய்துவிட்டோம் என்று நம்பிக்கை கொண்டு விட வேண்டாம். அதன் உண்மை நிலை வரை நீங்கள் செல்லாதவரை ஈடேற்றம் இல்லை. தோளுடன் திருப்தி கொள்பவர்கள் சத்தை இழந்து விடுகிறார்கள். உட்புறத்தில் உள்ளதை பெறாதவரை வெறும் வெளிப்படையானதை மட்டும் பார்ப்பது போதுமானதல்ல. கூறுகின்றார்கள், முறியது செயல்படுபவராக இல்லை என்றால் முர்ஷிதுடைய சான்றாண்மை மட்டுமே அவருக்கு பலன் தராது. ஒரு வைத்தியர் ஒருவருக்கு மருந்து எழுதி தந்தால் அதனை அவர் மாடக்குழியில் வைத்துவிட்டால் அது ஒருபோதும் பயன் தராது. டாக்டரிடம் சீட்டு எழுதி வாங்கி அதனை பயன்படுத்தாதவரை நோய் சரியாகாது. அதே போன்றுதான் ஆன்மீக நோயாளியின் நிலைமையும் ஆகும். கேட்டதை அமல்படுத்தவில்லை என்றால் பயனில்லை. கூறுகின்றார்கள், ஒருபோதும் பயனில்லை. ஏனெனில் பயன் என்பது எழுதப்பட்டதை பயன்படுத்துவதன் விளைவாகும். அதிலிருந்து அவர் தன்னைத்தானே விலக்கி வைத்து விட்டார். ஆகவே நீங்கள் கிறிஸ்திய நூகை மீண்டும் மீண்டும் வாசியுங்கள். அதற்கேற்ப உங்களை ஆக்குங்கள். கதாஃபலஹமன் ஜக்காஹா, தனது நஃப்சை தூய்மையாக்கியவர் வெற்றி பெற்றுவிட்டார். கூறுகின்றார்கள், ஆயிரக்கணக்கான திருடர்களும் விபச்சாரர்களும் தீய செயல்கள் உள்ளவர்களும் மது அருந்துபவர்களும் ஹதரத்து நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் என்று தம்மை வாதம் செய்கிறார்கள். உண்மையில் அவ்வாறா? ஒருபோதும் இல்லை. உம்மத்தை சார்ந்தவர் என்றால் அவர்களின் போதனையின்படி முழுமையாக நடப்பவரே ஆவார். பிறகு நூஹின் கப்பல் என்ற நூலை ஜமாத் மக்கள் படிக்க வைக்கவும் அதற்காக கவனம் ஊட்டுவதும் சம்பந்தமாகும். அன்னார் கூறுகின்றார்கள், நூஹின் கப்பல் என்ற நூலில் எனது போதனைகளை நான் எழுதியுள்ளேன். அது ஒவ்வொருவரும் புரிந்து செயல்படத்தக்கதாகும். ஒவ்வொரு நகரத்திலும் உள்ள ஜமாத்தும் கூட கூட்டம் நடத்தி இந்த நூலை அதில் படித்து காட்ட வேண்டும். தகுதியுள்ள அறிவுள்ள ஒருவரை அனுப்பி அவர் மூலம் படித்து காட்ட வேண்டும். வெறுமனே விநியோகம் செய்தால் 50,000 அளவுக்கு அதனை வெளியிட்டாலும் கூட அது போதுமானதல்ல. இந்த முறையில் இதனை செய்தால் ஒருமைப்பாடு ஜமாத்தில் உருவாகிவிடும். அதற்காக ஜமாத்தில் அதனை படிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதேபோன்று எம்டிஏவிலும் அதனை படிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் அதனை தமது வாழ்வில் அங்கமாக்க முயல வேண்டும். ஒவ்வொருவரும் தாமும் படித்து அதனை வாழ்வில் அங்கமாக்க வேண்டும். தீமைகளில் இருந்து தப்புவதுதான் ஒரு அஹ்மதியின் அடையாளம் என்று குறிப்பிட்டவாறு நார் கூறுகின்றார்கள், உங்கள் பணி துவா மற்றும் இஸ்திக்ஃபார், இறைவணக்கம், மன தூய்மையின் பக்கம் கவனம் செலுத்துதல் ஆகும். இவ்வாறு நீங்கள் உங்களை தகுதியுள்ளவராக்குங்கள். அல்லா தாலா வெகுமதிகள் மற்றும் அருளுக்குரிய வாக்குறுதிகளை எனக்கு தந்துள்ளான். அது சம்பந்தமான முன்னறிவிப்புகள் நிறைவேறும் என்பதில் நிச்சய உறுதி உள்ளது. ஆனால் நீங்கள் அதிலிருந்து விலகி இருந்துவிடக்கூடாது. பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, குறை காணுதல், பெருமை, அகம்பாவம், கட்டுப்படாமை, பாவத்தின் வெளிப்படையான வழிமுறைகள், சோம்பல், கவனமின்மை இவற்றிலிருந்து தப்புங்கள். நினைவில் கொள்ளுங்கள், நல்ல முடிவு இறையச்சம் உள்ளவருக்கே உரியது. அல்லாஹ் கூறியது போன்று வல் ஆக்கிபத்துலில் முத்தகீன், எனவே முத்தகியாவதற்கு கவலை கொள்ளுங்கள், நன்முடிவு இறையச்சம் உள்ளவருக்கு தான் கிடைக்கும். அல்லாஹ் தாலா நம்மை உண்மையான அகமதியாவதற்கும் அன்னாரின் போதனையைப்படி நடக்கும் வாய்ப்பும் தருவானாக. அல்லாஹின் உரிமைகளை தருவோமாக, அவனது திருப்தியை பெறுவோமாக, நமது செயல்களை சீர்திருத்துவோமாக, நமது அறிவில் மேம்பட முயற்சி செய்வோமாக, அல்லாஹ்வின் அடியார்களின் உரிமையை செலுத்துபவர்களாகவோமாக. குறிப்பாக இந்த நாட்களில் நான் ஏற்கனவே செய்கை செய்தது போன்று பாகிஸ்தானின் நிலைமைகளுக்காக துவா செய்யுங்கள். பாகிஸ்தானியர்கள் தாமும் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் அவர்களை எல்லா விஷமங்களில் இருந்தும் பாதுகாப்பானாக. பொதுவாக நாட்டில் மூளைகளால் ஏற்பட்டுள்ள குழப்பங்களில் இருந்து அல்லாஹ் நாட்டையும் பாதுகாப்பானாக. பொதுவாக உலகிற்காகவும் துவா செய்யுங்கள். அது வேகமாக யுத்தத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ரஷ்யாவும் அமெரிக்காவும் யுத்தத்திற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றன. உள்ளபடி இரண்டும் தத்தமது பெருமையை நிலைநாட்ட விரும்புகின்றன. பெயர், நாங்கள் அநீதிக்குள்ளானவர்களுக்கு உரிமைகளை பெற்றுத்தர விரும்புகிறோம் என்பதாகும். உள்ளபடி இவர்கள் அநீதிக்குள்ளானவர்களுக்கு உரிமைகளை பெற்றுத்தரும் பெயரில் முஸ்லிம் நாடுகளை அழிக்கவே விரும்புகின்றனர். ஆகவே அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அறிவை தருவானாக. அவர்கள் இவர்களிடம் உதவி கேட்பதற்கு பதில் தாமே முடிவெடுப்பவர்களாக ஆவார்களாக. பொதுமக்களின் உரிமைகளை வழங்குபவர்களாக ஆவார்களாக. பொதுமக்கள் தமது ஆட்சியாளர்களின் உரிமையை வழங்குபவர்களாக ஆவார்களாக. இந்த இஸ்லாத்தின் பெயரால் தீவிரவாதம் செய்யும் கூட்டத்தினரை அல்லாஹ் பிடிப்பானாக. இரு பிரிவினருக்கும் அறிவையும் புரியும் திறனையும் வழங்குவானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக காலத்தின் இமாமை அவர்கள் ஏற்பார்களாக. அவர்கள் தப்பிப்பதற்கு அதனை விட வேறு வழி இல்லை. அதனை விட்டால் அவர்கள் எஞ்சியிருக்க வழி இல்லை, தப்பிக்கவும் முடியாது. அல்லாஹ் இவர்களுக்கு அறிவை வழங்குவானாக. முஸ்லிம்கள் இந்த அநீதியில் பங்கெடுப்பதற்கு பதில் இஸ்லாத்தின் உண்மையான போதனைக்கு ஏற்ப அன்பு, நேசம், சகோதரத்துவம் ஆகிய போதனையின்படி நடப்பார்களாக. அல்லாஹ்வின் உரிமையையும் வழங்குவார்களாக.
Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وَادْعُوهُ يَسْتَجِبْ لَكُمْ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ